புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் வியாழக்கிழமை வனமும் வாழ்வியலும் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள மையம் மூத்த ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திரு மு மதிவாணன் அவர்கள் பல்லுயிர் பாதுகாப்பும் மற்றும் விழிப்புணர்வு குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். புதுகை பண்பலை நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் மதிவாணன். நான் வந்து கடந்த ஒரு 20 வருடங்களா இயற்கை குறித்தும் பல்லுயிர் குறித்தும் பல்வேறு ஆராய்ச்சி பணிகளும் அதை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பொதுமக்கள்கிட்ட இருந்தும் அரசாங்கத்திட்ட இருந்தும் மற்ற மாணவர்கள்ட்டையும் நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள காப்பு மையம்னு ஒரு அமைப்பு மணிமுத்தாறுல இயங்கிட்டு இருக்கு. அந்த அமைப்போட ஒருங்கிணைப்பாளராக நான் 20 வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கேன்.
இப்ப இந்த பல்லுயிர் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லா இடங்களையும் பேசப்பட்டு வருது. இந்த பல்லுயிர் பாதுகாப்பு குறித்து இப்ப பரவலா பேசுறதுக்கு என்ன சார் காரணம்?
நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், திருக்குறள்ல கூட இருக்கு, நம்ம பள்ளியிருக்க பல்லுயிர்கள் ரொம்ப முக்கியத்துவம், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தோட்டல் எல்லாம் தலை நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா பல்லுயிரிலிருந்து உலகம் இயங்க முடியாது. இப்போ அந்த பல்லுயிர்கள் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவா இருக்கலாம், நம்ம உடுத்தக்கூடிய உடையா இருக்கலாம், நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய காத்தா இருக்கலாம், இப்படி ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா ஏதாவது உயிரினத்தை நம்பி தான் மனுஷனால இயங்க முடியும். ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த உயிரினங்களுக்கு வந்து பெரிய அளவில் அச்சுறுத்தல் இருந்துட்டு இருக்கு. நிறைய உயிரினங்கள் வந்து வேகமாக அழிஞ்சிட்டும் வருது, இன்னும் நிறைய உயிரினங்கள் அழியக்கூடிய சூழ்நிலையிலும் இருந்துட்டு இருக்கு. அதான் இந்த சமயத்தில் இந்த பல்லுயிர்களை காப்பாற்றலைன்னா நம்ம இந்த நிறைய உயிரினங்களை நம்மகிட்ட இழந்திருக்கோம். அடுத்த பல்லுயிர்கள் இழக்கக்கூடிய இழப்பு நடந்ததுன்னா அது கண்டிப்பாக அந்த சுற்றுச்சூழல் சமநிலையை வந்து பெரிய அளவில், அதாவது சூழலியல் சமநிலையை வந்து பெரிய அளவில் பாதிக்கும். அந்த சூழலியல் சமநிலையை பாதிக்கக்கூடிய சமயத்தில் வந்து நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். குறிப்பாக இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய உணவாக இருக்கிறோம், ஈவன் உணவு தட்டுப்பாடு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இப்போ சமீபத்தில் நிலவிட்டு இருக்கக்கூடிய இது நம்ம பருவநிலை மாறுதல்கள்லாம் இருக்கலாம். இப்படி இதே மாதிரி ஒவ்வொரு சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் இப்படி ஏதாவது உயிரினம் தொடர்பு படி தான் இருக்க முடியும். ஸோ அதனால தான் இப்போ சமீப காலமாக உலக நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு 92 ரியோடி ஜெனிரலில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று இது சம்மந்தமாக நடத்தியிருந்தாங்க. பல்லுயிர் சம்மந்தப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தியிருந்தாங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 190 நாடுகள் அதில் கலந்துருந்தாங்க. அதில் இந்தியாவும் ஒரு அதில் கையெழுத்திட்டுருக்காங்க. அந்த 190 நாடுகளில் இந்தியாவும் சேர்ந்து அதில் கையெழுத்திட்டுருக்காங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பரவல் சட்டம்னு ஒரு சட்டத்தையும் ஏற்றிருந்தாங்க. அந்த சட்டம் வந்து 2002 அந்த சட்டம் வெளிவந்துச்சு. ஸோ அந்த சட்டத்தின்படி இப்போ வந்து இந்த பல்லுயிர் பாதுகாப்பு வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வனத்துறை இல்லைன்னா சுற்றுச்சூழல் துறை இவங்க மட்டும்தான் அந்த பல்லுயிர் பாதுகாப்பை ஈடுபட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த பல்லுயிர் பரவல் சட்டம் இயற்றப்பட்டதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அனைத்து துறைகளும், அதாவது எல்லா லைன் டிபார்ட்மெண்ட்ஸும் அந்த பல்லுயிர் பரவல் சட்டத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளுமே, அதாவது கிராம ஊராட்சிகளாக இருக்கலாம், இல்லை நகராட்சிகளாக இருக்கலாம், பேரூராட்சியாக இருக்கலாம், கார்பரேஷனாக இருக்கலாம், அப்படி அவங்களுக்கும் இந்த பல்லுயிரை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ சமீப காலமாக பல்லுயிர்கள் மேலே அந்த பல்லுயிர் பாதுகாப்பு மேலே மக்களோட கவனம் திரும்புது, அரசாங்கத்தோட கவனமும் திரும்புது.
இந்த பல்லுயிர் பாதுகாப்பில் விலங்குகளுடைய பங்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சார் இருக்கு?
நேர்மையாக சொன்ன மாதிரி தான், பல்லுயிருங்கிறது எல்லா உயிரினங்களும் சேர்ந்தது நம்ம பல்லுயிர் சொல்கிறோம். இப்போ வந்து அதை வந்து உயிரி பல்வகைமைன்னு அதை இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா பல்வகையான உயிரிகளை சேர்ந்து உயிரி பல்வகைமைன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் விலங்குகள்னு எடுத்துக்கிட்டோம்னா விலங்குகள் வந்து நீங்கள் இதில் பெரிய அளவில் பங்களிப்பை கொடுத்துட்ருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விலங்குகள் பார்க்கல, நமக்கு நம்ம என்ன சொல்ல ஒரு அணில் கூட எடுத்துக்கலாம். ஒரு அணில் கூட பெரிய அளவில் பல்லுயிர், அதாவது இந்த அந்த உணவு சங்கிலியில் ஒரு முக்கியமான ஒரு ரோலை பண்ணும். ஒரு விஷயம் வந்து நிறைய கலைகள்லாம் சாப்பிட்டது, கலைகள் கட்டுப்பாடுகள் வந்து முக்கியமான வேலையை பண்ணும். அணிலாக இருக்கலாம், முயல் நம்ம பார்க்கக்கூடிய முயல்களாக இருக்கலாம், நிறைய தேவையில்லாமல் வளரக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய சாப்பிடும். அடுத்தது சாப்பிட்றதோட மட்டும் நிறுத்திடாமல் அது அது எச்சங்கள் மூலமாக அந்த பொருட்களோட விதைகள் அந்த மாதிரி போய் பரப்பும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாவரங்களோட வளர்ச்சிக்கும் அந்த களை கட்டுப்பாட்டுக்கும் முக்கியமான பங்காற்றுறது. அதே மாதிரி அந்த தாவரங்களை வந்து ஒரு இடத்துக்கு விதை பரவலுக்கும் முக்கியமான ஒரு பங்காற்றுறது இந்த மாதிரி உயிரினங்கள்லாம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த அணில் பார்த்தீங்கன்னா மற்ற இறைக்கொல்லி பறவைகளாக இருக்கலாம், இல்லை இறைக்கொல்லி உயிரினங்களாக இருக்கலாம். இறைக்கொல்லி பறவைகளாக இருக்கக்கூடிய நம்ம பருந்து அந்த மாதிரி பறவைகளுக்கு உணவாக அமையும். அடுத்து இறைக்கொல்லி விலங்குகள், நம்ம இது பாம்புகள் அந்த மாதிரி விலங்குகள்லாம் கூட அணிகளில் சாப்பிடும். ஸோ அது மாதிரி இந்த உணவு சங்கிலியில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து இந்த மாதிரி விலங்குகள் பண்ணும். இதில் நீங்கள் முக்கியமாக பேருயிர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யானைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பணியை காட்டுக்குள்ளே பண்ணணும். ஏன்னா காடுகளில் வந்து அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு உயிரினம்னு பார்த்தீங்கன்னா அது யானைகள் தான். வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒர 5000 கிலோமீட்டருக்கு மேலே நடத்ததாக சொல்கிறாங்க. இந்த யானைகள் தான் காடில் வந்து ஒரு பாதையை உருவாக்குது. யானைகள் உருவாக்கக்கூடிய பாதைகளில் தான் மற்ற உயிரினங்கள் நடக்க முடியும். அடுத்து இன்னும் முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானைகள் வந்து நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்குது. முக்கியமாக காட்டுக்குள்ளே அது சாப்பிட்டு அது பரப்பக்கூடிய விதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சில விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா யானைகள் சாப்பிட்டு அது போடக்கூடிய சாணத்தில் தான் உருவாகும். அதோடு மட்டும் இல்லாமல் யானைகள் போனக்கூடிய சாணம் வந்து பெரிய அளவில் யானைகளோட சாணம் போடும். அந்த யானைகள் சாணத்திலே பார்த்தீங்கன்னா வண்ணத்து பூச்சிகள்லாம் போய் உட்காந்து அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ்லாம் எடுத்து சாப்பிடும். அடுத்து அந்த சாணம் வந்து அப்படி காட்டுக்கு மக்கி காட்டுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது காட்டோட மண் வளத்தையும் பெருக்கும். அதே சமயத்தில் நிறைய கரையான்கள் அந்த சாணம் வந்து காயக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கரையான்கள் அந்த சாணத்தை நம்பி இருக்கும். இப்படி ஒரு உயிரினத்தோட எல்லா வேலைகளையுமே அந்த காட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றும். அதனால் காடு வந்து செழிப்பாக இருக்கணும்னா அந்த விலங்குகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு உணவு சங்கிலி தடைப்பட்டால் கூட அது அந்த காடுகளோட சமநிலையை வந்து பெரிய அளவில் பாதிச்சிடும். அதனால் விலங்கு வந்து ஒரு காட்டை வந்து சமநிலையாக வைக்கிறதுல வந்து முக்கியமான பங்கு இருக்குது.
இப்போ இந்த பல்லுயிர் பாதுகாப்பில் வனவிலங்குகள், மரங்கள், காடுகளுடைய வரிசையில் மனிதனுடைய பங்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சார் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
ஏன்னா மனிதனோட பங்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சொல்ல முடியும் இந்த பல்லுயிர் பாதுகாப்பை பொறுத்தளவில். ஏன்னா மற்ற எந்த உயிரினங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த பல்லுயிர் வந்து சேதப்படுத்துதல் வந்து வேலைகள் பண்ணுறதில்லை. அது வந்து இப்போ உயிரினம் உலகத்தில் பிறந்துட்டுனா அது வந்து இறை தேடும், சாப்பிடும். அதோட வயிறு வந்து நிறைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அது தேவைப்படும். இப்போ ஒரு புளி எடுத்துக்கிட்டால் கூட அது ஒரு அது வந்து வயிறு வந்து ஏதோ ஒரு விலங்கை அடித்து சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு நிரம்பிட்டுனா அது அது பக்கத்தில் ஒரு விலங்கு போனால் கூட அதை போய் அதை கொல்ல அது வந்து அதை வேட்டையாடி சாப்பிடாது அடித்து கொல்ல போகிறது கிடையாது. ஆனால் நம்ம மனிதர்கள் தான் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறின ஆசை நமக்கு. அதனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களையும் சரி அதை நம்பி இருக்கக்கூடிய பல்வேறு வளங்களையும் நம்ம அழிச்சிட்ருக்கோம், அளவுக்கு அதிகமாக அழிச்சிட்ருக்கோம். இது விலங்குகள் கூட பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு அதுக்கு பெரிய இடங்கள்லாம் தேவையில்லை. ஒரு சின்ன சின்ன இடத்துல காட்டில் இருக்கக்கூடிய ஒரு குகையில் போய் தங்கிக்கிடும். ஒரு பறவைகள்லாம் இருந்ததுன்னா ஒரு மரத்தில் போய் தங்கிக்கிடும். சில பறவைகள்லாம் பாறைகளில் போய் உட்காந்துக்கிடும். ஸோ அங்கே என்ன இடம் இருக்கோ அந்த இடத்த வந்து அது பயன்படுத்திக்கிட்டு அதிலே இருந்துட்டு போகும். ஆனால் நம்மளே மாதிரி பெருசு பெருசாக இடத்த கைப்பற்றி அதில் பெரிய பெரிய வீடை கட்டுறது, மாளிகை கட்டுறது, பீச் ஹவுஸ் கட்டுவோம், அந்த மாதிரி வேலைகள்லாம் விலங்குகள் பண்ணுறது கிடையாது, மனிதர்கள் தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த மனிதர்கள் வந்து நம்ம ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த பல்லுயிர் வளங்களை பாதுகாப்புறது யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போது நம்ம தான் மேலே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேலைகளை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இப்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் மனிதர்கள் மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்க இப்போ வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும், அதை சீக்கிரமாக பயன்படுத்தக்கூடிய வேலைகளை பண்ணணும். அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும். உணவுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கே போனீங்கன்னா எவ்வளோ உணவு வீணாகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட என்ன சொல்கிறது நம்மளோட பெருமையை காமிக்கிறதுக்காண்டி நிறைய பெரிய அளவில் உணவுகள்லாம் நம்ம சமைச்சு அதில் பரிமாறிடுவோம். 10 வகையான கறிகள் அந்த மாதிரிலாம் பரிமாற ஆரம்பிச்சுடுவாங்க. அதில் நேகப்பட்டு நம்ம கொண்டு போய் வீணாக கொட்டுவோம். அது ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ஒரு பொருளை உற்பத்தி ஆகிறதுக்கு அதுக்கு அவ்வளவு தண்ணீர் நம்ம செலவு பண்ணியிருப்போம். அடுத்து அந்த பொருளை வந்து இன்னும் அடுத்தவங்க சாப்பிடக்கூடிய பொருளை நம்ம வீணடிக்கும். அந்த மாதிரி வேலைகள் நம்ம பண்ணுறோம். நம்மளோட கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து சுற்றுச்சூழலில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ அந்த ஒரு உதாரணத்துக்கு நம்ம கொட்டக்கூடிய அந்த உணவு பொருளை தயாரிக்கிறதுக்கு ஒரு நம்ம சாப்பிட நம்ம தட்டில் வந்து உட்காருதுன்னா நமக்கு அந்த நேரத்தில் அது பெருசாக தெரியுது இல்லை. ஆனால் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, ஒரு முட்டையை உற்பத்தி ஆகிறதுக்கு குறைஞ்சது 100 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம போடக்கூடிய சட்டையாக இருக்கட்டும், ஒரு சட்டை நம்ம போட்டிருக்கோம், அந்த சட்டையை உற்பத்தியாகி ஒரு சட்டையாக வெளியில் வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மறை நீர்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 லிட்டர் தண்ணி அதுக்கு செலவாகிருக்கும். அப்படி நம்ம போடக்கூடிய காலில் மாட்டக்கூடிய செருப்பாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு 4000-5000 லிட்டர் தண்ணி அதுக்கு பயன்படுத்தி. ஸோ அதனால நம்ம என்னென்ன நம்ம அந்த குறைவே நிறைவு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்ம பயணிக்கணும். நம்ம அந்த நுகர்வு கலாச்சாரத்தை வந்து கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கணும். அது வந்து நம்ம அந்த பல்லுயிர் வளங்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த பல்லுயிர் வளங்களை பாதுகாக்கிறதுக்கு மனிதர்கள் இன்னும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறைய இப்போ நம்ம சுற்றுலாலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. காடுகளுக்குள்ளேயும் குளங்களுக்காக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய சரணாலயங்களுக்கு, இந்த மாதிரி நிறைய சுற்றுலாலாம் மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சுற்றுலாவில் இவங்க பண்ணக்கூடிய நிறைய பிரச்சனைகள் என்னென்னா, காட்டுக்குள்ளே போய் பாலித்தீனை போட்டு வரதா இருக்கட்டும், அந்த காட்டுக்குள்ளே இவங்க பண்ணக்கூடிய வாகனத்தில் வேகமாக போய் அந்த வாகனம் போகலே பார்த்தீங்கன்னா, நம்ம உயிருன்னு நம்ம நினச்சிக்கிட்டுறது பெரிய பெரிய பேர் உயிர்கள், யானை, புலி, கரடி, அந்த மாதிரி பெரிய உயிர்களை நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சின்ன எறும்பு கூட காட்டில் ரொம்ப முக்கியம். நம்ம வேகமாக போகையில் பார்த்தீங்கன்னா நிறைய எறும்புகள் வாகனத்தில் அடிக்கடி சாப்பிடுவோம். நிறைய பூச்சிகள், நம்ம ரயில் பூச்சின்னு நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, மில்லிப்பீடு, அது அடிப்பட்டு சாப்பிடுது. ஏகப்பட்ட பாம்புகள், நானே பார்க்க நிறைய பாம்புகள், நிறைய ஓனான்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு நம்ம கண்மூடித்தனமாக வாகனத்தை ஏற்கிறதுனால நிறைய அடிப்பட்டு சாகுது. அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். காட்டுக்குள்ளே வாகனத்தில் போகிற காட்டுக்குள்ளேன்னு இல்லை, பொதுவாக எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி உயிரினங்கள் கிராஸ் ஆகக்கூடிய பகுதியில் போனோம்னா வாகனத்தை நம்ம குறைவான வேகத்தில் இயக்கிறது, அது நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அடுத்து ஒரு இடத்துல வந்து ஒரு விலங்குகளோ ஒரு பறவைகளோ தங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வேலைகள் வந்து மனிதர்கள் தான் பண்ணணும். அதுக்கு வந்து சிதைக்கக்கூடிய வேலைகள் நம்ம மனிதர்கள் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வேலைகள் நம்ம முக்கியமான பங்களிப்பை கொடுக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உயிரினங்களை பற்றி மனிதர்களுக்கு தெரியறதே இல்லை. அதனால என்னென்னா, அது தெரியாத காரணத்தினால அந்த உயிரினங்கள் மேலே நமக்கு ஒரு மரியாதை வர்றதில்லை. அதனால என்னென்னா, உயிரினங்களை குறித்து முதல்ல படிக்கக்கூடிய வேலைகளை நம்ம உடனடியாக தொடங்கணும். ஒரு உயிரினத்தை பற்றி, ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சத்தியமுத்து புலவர் தெரிஞ்சிருக்கும், நாராயண் நாராய் செங்கால் நாராய், பவள கூர்வாய் செங்கால் நாராயின்னு அந்த செங்கால் நாராயை பற்றி ஒரு சிறப்பான ஒரு பாடலை ஒரு எழுதியிருப்பார். அப்போ அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த செங்கால் நாராய் வந்து வடதிசையிலேருந்து தென் திசைக்கு வலசை வரக்கூடிய பறவைங்கிறத தெளிவாக எழுதியிருப்பார். தென் திசை குமரியாடி வடதிசை செல்லுவராயின்னு அதில் ஒரு வரி வரும் அதில். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த பறவைகளோட வலசை வந்து மனிதர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த செய்யுள்ள வந்து அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ உள்ள சமுதாயத்துக்கு தெரியறது இல்லை. ஒரு பறவையோட பேரே தெரிய மாட்டேங்க. அதிகபட்சமாக இப்போ உள்ள சமுதாயத்துக்கு, இப்போ உள்ள குழந்தைகளுக்கு கேட்டிங்கன்னா, காக்காவை தெரியும், இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோழியை தெரியும். அதை தாண்டி பெரிய பறவைகள் தெரியறது இல்லை. இல்லைன்னா லவ் பேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா காமிச்சிங்கன்னா சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பறவைகள், நம்ம மைனாவை எடுத்துக்கோங்க, இல்லை இங்கே இருக்கக்கூடிய அக்காக்குருவி எடுத்துக்கோங்க, நம்ம இருக்கக்கூடிய குயில் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைகளுக்கு தெரியறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்மளை சுற்றி என்னென்ன மாதிரி உயிரினங்கள் இருக்குது, அதை குறித்து முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க நம்ம ஊக்குவிக்கணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து அந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் என்னென்ன மாதிரி ரோல் இந்த சூழ்நிலையில் இருக்குது, அதை நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி நம்ம சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சமயத்தில் தான் அந்த உயிரினங்களை காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய ஒரு கரிசனம் வந்து அந்த நம்ம குழந்தைகள்கிட்ட வரும். ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் மனிதர்கள் நம்ம கவனத்தில் எடுத்து பண்ணணும். அடுத்து நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி, நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து எந்த அளவுக்கு குறைச்சி பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு குறைச்சி பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம வரணும்னு மனிதர்கள் பண்ணணும்னு சொல்லி நான் இது மூலமாக கேட்டுக்கிட்டாங்க.
இன்னைக்கு நம்ம காலநிலை மாற்றத்தினுடைய காலகட்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த காலநிலை மாற்றத்தால் பல்லுயிர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் வந்து ஏற்படுது, அதுக்கு என்ன சார் காரணம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
கால்நிலை மாற்றம் நம்ம எல்லாருமே இப்போ நடந்துட்டு இருக்கு. அதாவது கால்நிலை மாற்றம் வந்து எல்லா உலக நாடுகளும் பெரிய அளவில் அதில் பாதிப்பை சந்திச்சுட்டு இருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்நிலை மாற்றத்துக்கு பெரிய அளவில் யார் பங்களிப்பு கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்த நாடுகள் தான். நம்ம வளர்ந்த நாடுகள் தான் அளவுக்கு அதிகமான, ஏற்கனவே சொன்ன மாதிரி நுகர்வு கலாச்சாரம் அவங்கள்ட்ட அதிக அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது அவங்க சாப்பிடக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஏசி எல்லாத்தையுமே அவங்க வீட்டுக்கு ரெண்டு மூணு கார் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அங்கே நிறைய தொழிற்சாலைகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய வளர்ந்த நாடுகள் தான் இந்த கால்நிலை மாற்றத்துக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்காங்க. ஆனால் இதில் யார் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இந்த விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்களோ அவங்க தான் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. இந்த கால்நிலை மாற்றத்தில் இன்றைக்கி பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் தான் பெரிய அளவில் கால்நிலை மாற்றத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட கொஞ்சம் ஒரு பெரிய நாடு, அங்கே தான் பார்த்தீங்கன்னா கால்நிலை மாற்றத்தில் இவ்வளோ கிட்டத்தட்ட 500,000 மக்கள் அங்கே வருஷத்துக்கு இறக்கிறதா ஒரு தகவல் இருக்குது கால்நிலை மாற்றத்து மூலமாக. இப்போது உதாரணத்துக்கு, இப்போ எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி தான். ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு பயங்கரமான மழை, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது திருநெல்வேலியோட சராசரி மலை அளவு ஒரு 600 மில்லிமீட்டர் தான். தூத்துக்குடியை பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியோட சராசரி மலை அளவு ஒரு 450 மில்லிமீட்டர் தான். ஆனால் அங்கே தூத்துக்குடியில் காயல்பட்டினம்னு ஒரு இடம், அந்த ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்தில் மட்டும் 900 மில்லிமீட்டர் மழை பெஞ்சி முடிச்சுட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் பெய்யக்கூடிய மழையை வந்து ஒரு 24 மணி நேரத்தில் அங்கே பெஞ்சி முடிச்சிருச்சாங்க. அப்போ இந்த காலநிலை மாற்றம் வந்து இப்போ கண் கூட நமக்கு தெரியுது. அதாவது ஒரு புள்ளி வரை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 1986 அப்புறம் பிறந்த எந்த ஒரு குழந்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளுமே கண்டிப்பாக காலநிலை மாற்றத்தை உணர்ந்திருப்பாங்க. அன்னன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம தென்னாப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் சொல்லக்கூடிய ஒரு நகரம், அந்த நகரத்தில் டே ஜீரோன்னு சொல்கிறாங்க. தண்ணி வந்து இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே நடந்துச்சு. அங்கே தண்ணியே இல்லை, டே ஜீரோன்னு சொன்னாங்க. அங்கே அங்கே தண்ணி இல்லாதனால இப்போ அங்கே அந்த மக்களுக்கு வந்து இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க. அந்த ஒரு தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து நம்ம பகுதியிலையும் நடக்கும். அடுத்து வந்து பெங்களூர் நகரம் வந்து சீக்கிரமாக அந்த ஒரு நிலைமையை எட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே அது நடந்துச்சு. சென்னையிலேயே தண்ணி இல்லாமல் பக்கத்தில் வந்து ட்ரெயின் மூலமாக தண்ணியை கொண்டு வந்து சென்னையில் நிரப்பின இதெல்லாம் நமக்கு நம்ம மறந்துருக்க முடியாது. ஆனால் அதுலேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2012-13 தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் பெரிய மழையும் பெரிய வெள்ளம் இருந்தது. ஆனால் 2016 பெரிய ஒரு பஞ்சம் வந்து தண்ணியை வந்து பக்கத்து மாவட்டத்திலேருந்து தண்ணியை கொண்டு வந்து சென்னைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி காலநிலை மாற்றம் வந்து வேகமாக இப்போது நடந்துட்டுருக்கு. அதுதான் என்ன சொல்லுவாங்க, இப்போ காலநிலை மாற்றம்னு சொல்கிறதோட அது கிளைமேட் எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க. அந்த காலநிலை மாற்றத்தை எப்படி நம்ம அதை தடுத்து நிறுத்ததுக்கு வந்து வாய்ப்புகள் கிடையாது, ஆனால் அதை கட்டுப்படுத்தணும். அந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ எல்லா உலக நாடுகளுமே அதில் அந்த ஒரு கட்டாயத்தில் தான் இருந்துட்டுருக்காங்க. அதை நோக்கி இப்போது ஒரு சில வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம மழைநீரை சேகரித்து அதை நம்ம குடிக்கக்கூடிய ஒரு வேலைகளை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம மின்சக்தி பயன்படுத்தக்கூடியதை கொஞ்சம் பசுமை மின்சக்தியாக மாற்றி அதன் மூலமாக பயன்படுத்தக்கூடிய வேலைகள் பண்ண ஆரம்பிக்காங்க. அடுத்து நம்ம இப்போ பொதுவாக காலநிலை மாற்றத்துக்கு இன்னும் பிரச்சனைகள் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பகுதியிலேயே நம்ம விளையக்கூடிய காய்கறிகள், நம்ம பகுதியிலேயே விளையக்கூடிய தானியங்கள் நம்ம சாப்பிட்றதுக்கு முன் வரணும். வேறு வெளியிடங்களில் நம்ம ஆப்பிள் அந்த மாதிரி பழங்கள்லாம் நம்ம சாப்பிட்றத குறைக்கிறதே ரொம்ப நல்லது. ஏன்னா அது அங்கேருந்து அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு நம்ம நிறைய வாகனங்களை பயன்படுத்துவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ண முயற்சிக்கலாம். அடுத்து இன்னும் சொல்லப்போனால் அந்த காலநிலை மாற்றம் சம்பந்தமாக இளைய சமுதாயத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம காலநிலை மாற்றத்தில் பெரும்பாலும் இந்த காலநிலை மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடியவங்க தான், ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கலாம், பெரிய அளவில் இது பொருளாதாரத்தில் உயர்ந்த மக்கள் தான் காலநிலை மாற்றத்துக்கு பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆனால் அதில் பாதிக்கக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது விளிம்பு நிலை மக்கள் தான். ஸோ அதை வந்து நம்ம வரக்கூடிய தலைமுறைகிட்ட நம்ம சொல்ல முயற்சிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஏசியாக இருக்கட்டும், ரெஃப்ரிஜிரேட்டராக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி குறைச்சி பயன்படுத்தணுமோ அதை குறைச்சி பயன்படுத்தக்கூடிய வேலைகளை பண்ணணும். அடுத்து வாகனங்கள் பயன்படுத்தக்கூடியதை நம்ம பெரிய அளவில் குறைக்கணும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பள்ளிகள் கல்லூரிகளுக்கெல்லாம் போகிறேன். இப்போ ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா சொந்த வாகனத்தில் தான் அங்கே வராங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகக்கூடிய பசங்கள் கூட பார்த்தீங்கன்னா அவங்க காரில் கொண்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து விட்டுட்டு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கார் பூலிங்கோ இல்லைனா ஸ்கூல் பஸ்லேயோ போகிறதுக்கு முன் வரணும், இல்லைனா பொது போக்குவரத்தை பயன்படுத்துறதுக்கு நம்ம முன் வரணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து தனி மனிதர்கள்ட்டே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய சமயத்தில் இந்த காலநிலை மாற்றத்தை வந்து நம்ம போதுமான அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். என்னென்னா இப்போ சமீபத்தில் நடந்த அந்த ஒரு காலநிலை உச்சி மாநாட்டில் கூட பார்த்தீங்கன்னா உலகத்தோட இந்த வெப்பநிலையை வந்து ஒரு 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். அந்த 1.5 டிகிரி செல்சியஸை தாண்டி போச்சுன்னா இன்னும் வேற மாதிரி பிரச்சனைகள்லாம், பெரிய பிரச்சனைகள்லாம், இந்த பல்லுயிர் இழப்புகள் பெரிய அளவில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பல்லுயிர் இழப்புகள் நடக்கக்கூடிய சமயத்தில் வந்து மனிதனுக்கு தேவையான வளங்கள் கிடைக்காம போகும், அதனால மனிதர்களும் பெரிய அளவில் பாதிச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த வெயிலோட அளவை வந்து இன்னும் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வேலைகளில் ஒவ்வொரு நாடுகளுமே பங்குன்னு சொல்லி உலக நாடுகள்லாம் சேர்ந்து அதுக்கும் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேலைகளை ஒவ்வொரு நாடுகளும் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். ஸோ அதான் அந்த கார்பன் சமநிலை, அது நம்மளோட இந்தியாவோட பாரதோட பிரதமரும் அதான் சொல்லியிருக்காரு. 2070 பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு கார்பன் சமநிலை பெற்ற நாடாக அமைஞ்சிடும்னு நம்ம பிரதமரும் உறுதியளிச்சிருக்காரு. ஆனால் நம்ம தமிழக முதல்வர் வந்து நம்ம 2070 வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க வேண்டாம், 2050 நம்ம தமிழகம் வந்து ஒரு கார்பன் சமநிலையை அடைஞ்சிடணும்னு சொல்லி நம்ம தமிழக முதல்வரும் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அந்த ஒரு இது நம்ம அரசாங்கம் எடுக்கக்கூடிய இந்த ஒரு முயற்சிக்கு வந்து நம்ம பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் துணை நிற்கணும்னு நம்ம சொல்லிக்கலாம்.
பல்லுயிருடைய பாதுகாப்பு குறித்து நீங்க மாணவர்கள்ட்ட, குறிப்பா கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள்ட்ட எந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வுகள் வந்து ஏற்படுத்தினா அவங்களுக்கு இதை பத்தின ஒரு புரிதல் இருக்கும், அவங்கள்ட்ட எப்படி சார் அந்த பல்லுயிர் பாதுகாப்பு பத்தின ஒரு தகவலை கொண்டு போய் சேர்க்கறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இந்த பல்லுயிர் பாதுகாப்பு குறித்து மாணவர்கள்ட்ட, மாணவ சமுதாயத்தை, இளைய சமுதாயத்திட்ட கண்டிப்பாக அதை கொண்டு போகணும். அந்த வேலைகளை நம்ம பல வழிகளில் எடுத்துகிட்டு போகணும். முக்கியமாக இப்போது பாட புத்தகங்களில் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது நம்ம அந்த பாட புத்தகங்களை எடுத்து வந்திருக்கிறதுலே நம்ம என்ன பண்ணணும்னா அந்தந்த மண்ணுக்கு உரித்த பல்லுயிர் வளங்களை கொண்டு வரணும். உதாரணத்துக்கு இப்போ திருநெல்வேலியில் அங்கே இருக்கக்கூடிய பல்லுயிர் வளங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அதே இது நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா அங்கே கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடியது. நீங்கள் மேலே ஊட்டிக்கு போனீங்கன்னா காட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலபஸை வந்து ஃப்ரேம் பண்ணி ஒரு ரீஜியன் வைஸாக நம்ம அதை பண்ண வைக்கணும், பாட புத்தகங்களில் சேர்க்கலாம். அது முக்கியமான வேலை. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு உணர வைக்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாகவோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பண்ண வைக்கலாம், அவங்களே ஒரு மாடல் கிரியேட் பண்ண வச்சு அது மூலமாக அவங்களுக்கு காமிக்கலாம். உதாரணத்துக்கு ரெயின் வாட்டர் கார்வஸ் தான் நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். அந்த ரெயின் வாட்டர் கார்வஸ் எப்படி பண்ணணும், பெட்டராக எப்படி பண்ணலாம். அடுத்து நம்ம வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டியில் சென்சார் மூலமெல்லாம் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நம்ம பண்ணுறதுக்கு மாணவர்களை ஊக்குவிக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பல்லுயிர் வளங்களை குறித்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களை நேரடியாக ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். காடுகளுக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். நம்ம ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா கோவில்களில் நந்தவனம் இருக்கும், அந்த மாதிரி நந்தவனம் பகுதிகளுக்கு கூப்பிட்டு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லே கூட நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கும், அந்த மரங்களை பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அந்த மரங்கள் வரக்கூடிய பறவைகளை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ ஒரு சில ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ரிஜிஸ்டர் மாதிரி வைக்கலாம். அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன மாதிரி பறவைகள் உள்ள விசிட் பண்ணுறது, அங்கே என்னென்ன மாதிரி விலங்குகள் அந்த ஸ்கூலில் வருதுன்னு சொல்லி ஒரு பயோடைவர்சிட்டி ரிஜிஸ்டர் மாதிரி நம்ம ஸ்கூலில் மெயின்டைன் பண்ண வைக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமாக நம்ம அந்த மாணவர்கள் மத்தியில் அவங்க மூலமாகவே அதெல்லாம் பண்ணக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக அது சம்மந்தமாக புரிதல் வரும். அப்படி ஒரு புரிதல் வரையில் அவங்க அந்த பல்லுயிரை காப்பாற்றுறதுக்கு அவங்களும் முன் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி விதங்கள்லாம் நம்ம கொண்டு போகணும். அடுத்து நம்ம இப்போ எல்லா மாணவர்களையுமே கண்டிப்பாக சோசியல் மீடியா அந்த மாதிரி இதில் இருக்காங்க. சோசியல் மீடியா மூலமாக இந்த மாதிரி பல்லுயிர் கன்சர்வேஷன் மெசேஜஸ் நம்ம அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும், அதுவும் பண்ண முடியும். அடுத்து நிறைய கார்ட்டூன் கதைகள் மூலமாக இல்லைன்னா நம்ம சில குழந்தைகள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் அந்த அது மூலமாகவும் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இப்படி வேறு வேறு வழிகளில் நம்ம இந்த பல்லுயிர் பாதுகாப்பு குறித்த மெசேஜை நம்ம அவங்கள்ட்ட நம்ம எடுத்துகிட்டு போகலாம்.
இது வரைக்கும் பல்லுயிர் பாதுகாப்பு அப்படின்னா என்ன, அதனுடைய தேவை மற்றும் அவசியம் என்ன, பொதுமக்களுக்கு பல்லுயிர் பாதுகாப்பு பற்றின ஒரு விழிப்புணர்வை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத குறித்து மிகச்சிறப்பான, மிக தெளிவான ஒரு பதில்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.
நேயர்களே, இதுவரை திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள மையம் மூத்த ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திரு மு மதிவாணன் அவர்கள் பல்லுயிர் பாதுகாப்பும் மற்றும் விழிப்புணர்வு குறித்த பல தகவல்களை வழங்கினார். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.